வெரிகாஸ் வானொலி தமிழ் பணி. இறை மதிப்பீட்டில் புதிய உலக படைக்கு முழு மனித விடுதலைக்காக
பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவிலிருந்து ஒலிக்கிறது
தமிழ் பணி.
எல்லா புகழும் இறைவனுக்கே. இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம்.
இன்று திருவள்ளுவர் ஆண்டு வைகாசி திங்கள் 5ஆம் நாள் மே 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை.
இனிய இதயங்களே, உங்கள் அனைவரின் நலமறிய ஆவலாய் உள்ளோம். இங்கு நாங்களும் நலமாய் உள்ளோம். இனிய உறவுகளே, நமது தமிழ் பணியின் அலைவரிசைகள் காலை 6 மணிக்கு சிற்றலை 125.31 மீட்டர், அலைவரிசை எண் 11855, மாலை 7:30 மணிக்கு சிற்றலை 131.51 மீட்டர், அலைவரிசை எண் 9520. இன்றைய நாளின் சிறப்பு பொன்மொழி:
நசுக்கப்பட்ட சத்தியம் ஒரு நாள் நிமிர்ந்து நிற்கும், ஏனெனில் சத்தியம் இறைவனின் அம்சம். அசத்தியம் ஒரு நாள் கதறி கதறி அழுவதுடன் தன்னை தொழுதவர்களுடன் தன்னையும் சேர்த்து அழித்துக் கொள்ளும். சொன்னவர் வில்லியம் ஜி பிரியாண்ட்.
அருள் அலைகள்
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தூய ஆவியின் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றிய போது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என வாழ்த்துகிறார். அமைதி அடைந்த சீடர்கள் கவலைகளை விட்டுவிட்டு அவர்களின் நடுவே நின்ற இயேசுவை கண்டுகொண்டார்கள். இயேசு அவர் விட்டு சென்ற இறை சேவையை தொடர சீடர்களை அழைக்கும் போதும் அமைதி உரித்தாகுக என்று கூறுகின்றார். உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் என்று கூறியவர், நான் வரும் வரையில் உங்களுக்கு ஒரு துணையாளரை கொடுக்கிறேன் என்று கூறியவர், தூய ஆவியானவரை அவர்கள் மேல் ஊதி பொழிய செய்கின்றார். தூய ஆவியின் வரவு திருச்சபையின் மறுபிறப்பு. கிறிஸ்துவின் பிரிவால் கலங்கிய உள்ளங்களுக்கு ஆவியின் வரவு ஒரு விசுவாச உயிர்ப்பு. தூய ஆவியின் வரவால் சீடனின் விசுவாசம் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளங்கள் திடப்படுத்தப்பட்டு உலகின் எல்லை வரை இயேசுவை பற்றி அறிவிக்க பணிப்பொறுப்பு தரப்படுகிறது. ஆவியின் வரவால் அதிசயங்கள் நிகழ்கின்றன. சீடர்களின் சாட்சியத்தை அவரவர் தம் தாய்மொழிகளில் கேட்டு உணர்ந்தனர். பரிசுத்த ஆவியோடு வாழும்போது இவ்வுலகத்திற்காக மக்களுக்காக கடவுளின் சேவையை நாம் தொடர முடியும். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் அமைதியோடு இருக்க முடிகிறது. இருந்தாலும் மற்றவர்களிடம் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு சவாலாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் நாம் தகுதியற்றவர்கள் என்றும், நாம் நிராகரிக்கப்படுவோம் என்றும், அல்லது நம்மை கேலி செய்வார்கள் என்றும் நாம் நினைக்கிறோம். அதனால்தான் இயேசு நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். தந்தை கடவுள் நம்மிடம் கேட்கும் இறை சேவையை நாம் செய்யும் பொழுது நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தருபவர் பரிசுத்த ஆவியானவர்தான். அதனால் நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கடவுள் நமக்கு ஆறுதல் தராமல் இருக்க மாட்டார். அதுவும் மக்கள் நம்மை நிராகரிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடன் இருப்பார். பரிசுத்த ஆவியின் துணையுடன் இயேசுவோடு நாம் இணைந்து இருப்பதால் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய நன்மை நமது உள் அமைதி. நமக்கு என்ன நடந்தாலும், மற்றவர்கள் நம்மை என்ன செய்தாலும், அல்லது ஒன்றுமே செய்யவில்லை என்றாலும் தூய ஆவியின் துணை நம்மை காக்கும். தூய ஆவி நாம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய கொடை. அவர் வல்லமை தரும் ஆவி. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் தூய ஆவியின் மக்கள். உறுதி பூசுதலில் அவரின் கனிகளையும் கொடைகளையும் நிறைவாக பெற்றுள்ளோம். நம் உள்ளத்திலிருந்து இறைவனை நோக்கி அப்பா தந்தையே என ஜெபிக்க தூண்டும் ஆற்றல் அவர். உடலுக்கு உணவு போல உயிருக்கு தூய ஆவியே பானமாக திகழ்கிறார் என புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 12:13 கூறுகிறார். இயேசு தூய ஆவியை அருளி, எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று உறுதியளிக்கிறார். பாவ மன்னிப்பு அளிப்பது திருச்சபையின் பணி. தூய ஆவியின் செயல்பாட்டை உணர்ந்து நம் பாவங்களையும் குற்றங்களையும் கழுவி போக்கும் திருச்சபை பணிகளில் ஒன்றான ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் உணர்ந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அற்புதங்கள் செய்ய தூண்டிய துணையாளரான ஆவியார் நம்மோடு இருக்க சீடரை போல கிறிஸ்துவின் வாழ்வுக்கும் உயிர்ப்புக்கும் நற்செய்திக்கும் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆவியானவரின் அருட்பொழிவையும் அவர் அளிக்கும் அமைதியையும் மன்னிப்பையும் வேண்டி மன்றாடுவோம்.
திருப்பாடல் 104.
இன்றைய நாளுக்கான நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 20, இறை வார்த்தைகள் 19-23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இறைமகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் இனிய இதயங்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே அருள் அலைகளின் நிகழ்ச்சியின் வழியாக உங்களோடு உறவாடுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான நாள். காரணம் என்னவெனில், சென்ற வாரம் நாம் கொண்டாடிய இறைவனின் விண்ணேற்பு, அதற்கு ஒரு 40 நாட்களுக்கு முன்னால் நாம் கொண்டாடிய இறைமகன் இயேசுவின் உயிர்ப்பு. எனவே இந்த விண்ணேற்பு உயிர்ப்பு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்ற தூய ஆவியின் வருகை, இந்த நாட்கள் எல்லாம் மிக மிக முக்கியமான கொண்டாட்டங்கள். இந்த கொண்டாட்டங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த மதம் சார்ந்த கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த இயேசுவின் வாழ்வை சார்ந்த அர்த்தங்கள் தனிப்பட்ட விதத்தில் இருந்தாலும், பொதுவான விதத்தில் பார்க்கின்ற பொழுது எல்லா மனித குலத்திற்கும் எல்லோருக்கும் இந்த திருநாட்கள் இந்த கொண்டாட்டங்கள் மிக முக்கியமானவை. இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் ஒவ்வொருவருக்கும் ஆன்மா என்று ஒன்றிருக்கிறது. இந்த ஆன்மா முழுமையாக இருக்கின்ற அந்த உன்னதமான கடவுள் என்ற மகா ஆத்மாவோடு இணைய வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். இந்த ஆத்மா மீண்டுமாக பல பிறவிகள் எடுத்து பிறகு அந்த உன்னத கடவுளோடு இணையும் என்று சொல்கிறார்கள் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான நம்பிக்கை. ஆனால் இந்த ஆத்மா இறைவனோடு இணைவதற்காகவே இந்த உலகில் பிறக்கிறது என்பது அடிப்படை உண்மை. அப்படிதான் இயேசுவின் விண்ணேற்பும் பார்க்கப்படுகிறது. தந்தையிடமிருந்து இந்த உலகிலே மனிதர்களை அன்பு செய்வதற்காக, அன்பை வெளிப்படுத்துவதற்காக, மனித இனத்தை இறை கடவுளோடு இணைப்பதற்காக வந்த கடவுள் தந்தையோடு மீண்டும் சென்று இணைகிறார். அதுதான் உயிர்ப்பு விண்ணேற்பு. இன்றைக்கு இந்த மனித சமூகம் தான் கொடுத்த அந்த விழுமியங்களின்படி வாழ்வதற்கு சக்தி தேவைப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஆற்றுவதற்கு அதற்கென்று ஒரு ஆற்றல் வேண்டும், சக்தி வேண்டும். இல்லையெனில் அந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. உடல் வலுபெற உணவை நாம் உட்கொள்கிறோம், அறிவு வலுப்பெற அதற்கான புத்தகங்களை அறிவு சார்ந்த காரியங்களிலே ஈடுபடுகிறோம், வளர்க்கிறோம். ஒரு தடகள வீரர் அந்த தடகள போட்டிகளிலே உன்னதமான உயிரிய நிலையை எய்துவதற்கான பயிற்சிகளில் ஈடுபடுகிறார். அப்படி என்றால் ஒவ்வொன்றுக்கும் அந்த பயிற்சி, அதற்கான ஆற்றல் தேவைப்படுகிறது. இந்த மனித இனம் மீட்பு பெற வேண்டும், இந்த மனித இனம் கடவுளோடு இணைய வேண்டும் என்பதற்காக தன்னை கொடுத்த கடவுள் அவர்களுக்கென்று ஒரு சில விழுமியங்களை, உன்னத காரியங்களை வாழ்ந்து காட்டி, நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள், நான் அன்பு செய்தது போல நீங்களும் அன்பு செய்யுங்கள், நான் எதிரிகளை மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள் என்று சொன்ன கடவுள் அதற்கான ஆற்றலை தருவதற்காக ஆவியானவரை, வல்லமையை தருகிறார். சாதாரணமாக நமது கிராமங்களிலே ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று பெற்றோர்களோ அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களோ முடிவு செய்த பிறகு அவர்களுள் ஞானமிக்க ஒருவரை அழைத்து அந்த குழந்தையின் காதிலே அந்த பெயரை சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்? அந்த ஞானமிக்கவர் முதல் முதலாக அந்த பெயரை அந்த குழந்தையின் காதில் சொல்லுகின்ற பொழுது அவருக்கு இருந்த அதே ஆற்றல் அந்த குழந்தையும் சென்றடையும் என்ற ஒரு நம்பிக்கையில்தான். குடும்பத்திலே திருமண வைபவம் நடக்கின்ற பொழுது, திருமணம் முடித்தவுடனே
அந்த புதிய தம்பதிகளை அங்கிருக்கின்ற பெரியவர்கள் பெரியவர்களின் கால்களில் பெற்றோர்களின் கால்களில் ஆசீர்வாதம் பெறுவதற்காக தொழுவார்கள். எதற்காக? அந்த பெரியவர்கள் பெற்றோர்கள் வாழ்ந்து நடந்த அந்த வாழ்க்கை பாதையின் அந்த உன்னதமான எடுத்துக்காட்டுகளை, அந்த உன்னதமான அனுபவங்களை இவர்களும் ஆசீராக பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அதைதான் ஆவியானவரின் வருகையும் நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் விட்டு சென்ற அந்த விழுமியங்களை, வாழ்க்கை தடயங்களை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்றால் நமக்கும் அதே ஆற்றல் தேவைப்படுகிறது. கடவுளுக்கு இருந்து அதே மனநிலை தேவைப்படுகிறது. அவருக்கு இருந்து அதே சக்தி தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களிடத்திலே அவர்கள் மேல் ஊதி ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், மன்னியுங்கள், நான் பறைசாற்றி அதே நற்செய்தியை மக்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்கிறார். தனது சக்தியை, வல்லமையை அவர்களுக்கு தருகிறார். ஆவியானவரின் வருகையும் அதைத்தான் செய்கிறது. முடங்கி கிடந்த அந்த இயேசுவின் சீடர்கள், பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள் வெளியே வந்து உண்மையை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். மக்கள் அவர்கள் சொல்லுகின்ற, அவர்கள் மிக துடிப்போடு சொல்கின்ற அந்த உண்மையின் வெளிப்பாடை ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு இவர்கள் தைரியமுள்ளவர்களாக மாறுகிறார்கள். காரணம், கடவுள் அவர்களுக்கு கொடுத்த சக்தி, அந்த ஆற்றல். என் அன்புக்குரியவர்களே, இனிய இதயங்களே, நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, அதனை முழுமையாக வாழ்வதற்கு நாம் ஆசைப்படுகின்ற பொழுது, நம்மை அறியாமலே நம்மை, நம் உடலிலிருந்து, நம் ஆன்மாவிலிருந்து ஒரு சக்தி புறப்படும். அது எல்லோரையும் பாதிக்கும். எல்லோருக்கும் அது தேவையான சக்தியை கொடுக்கும். அதுதான் மகான்கள் இந்த உலகிலே புனிதர்கள் என்று சொல்கிறோம், மகான்கள் என்று சொல்கிறோம், சித்தர்கள் என்றெல்லாம் சொல்கிறோம். இவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. காரணம், அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மிக அதிகமாக கடைபிடித்த அந்த விழுமியங்கள் சக்தியாக வெளிப்படுகிறது. எனவே ஆவியானவர்களின் வருகை, தூய ஆவியினுடைய வருகை, கிறிஸ்தவ திருச்சபைக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் சக்தியை தருகிறது. எனவே புதிய சக்தி பெற்றவர்களாக, உத்வேதம் உள்ளவர்களாக, நமது வாழ்க்கையினுடைய உன்னதமான விழுமியங்களாகிய அன்பை, உண்மையை, நேர்மையை இந்த உலகிலே நாம் கடைபிடித்து, நாம் கடைபிடிக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் தமது சீடர்களுக்கு சொன்னது போன்று, நீங்கள் ஒருவருக்கொருவர் காட்டுகின்ற அன்பின் வழியாக நீங்கள் என் சீடர்கள் என்பது மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்ன அதே வார்த்தை, நாம் வாழ்கின்ற உண்மை, நீதி, நேர்மையான விழுமியங்களை கடைபிடித்து வாழ்கின்ற வாழ்க்கை, இவர்கள் அல்லவா மனிதர்கள், இவர்கள் அல்லவா மனித நேயத்தை கடைபிடிக்கின்ற மாந்தர்கள் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் நம்மை பார்த்து கடைபிடிக்க வேண்டும். எனவே அத்தகைய உன்னதமான வாழ்க்கையை நாம் வாழ இன்றைக்கு கடவுளிடத்திலே சக்தியை மன்றாடுவோம்.
வேரிதாஸ் தமிழ் பணி திருச்சபை செய்திகள். கிறிஸ்தவர்கள் காஷ்மீரை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது அதன் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும். ஓர் இஸ்லாமியர், காஷ்மீர் பள்ளத்தாக்கை விட்டு அனைத்து கிறிஸ்தவ மறை போதகர்களும் வெளியேற வேண்டும், இல்லையெனில் அதனால் ஏற்படும் விளைவுகளால் துன்புற வேண்டியிருக்கும் என்று ஒரு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பின் பேச்சாளர் எச்சரித்துள்ளார் என்று ஆசிய செய்தி நிறுவனம் கூறியது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் வாழும் கிறிஸ்தவர்கள் அங்கு வாழும் ஏழைகளுக்கு பொருளாதார உதவிகளை செய்து அவர்களை மதம் மாற்றுகின்றனர் என குற்றம் சாட்டியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் ஜிகாத் குழுக்களில் ஒன்றான ஒன்றிணைந்த ஜிகாத் கழகத்தின் பேச்சாளர் ஜாதகாட் ஹுசேன் சையத். ஜாதகாட் விடுத்துள்ள இந்த எச்சரிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள அனைத்து இந்திய கிறிஸ்தவர்களின் உலக அமைப்பின் தலைவர் சார்ஜன் ஜார்ஜ், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வரும் நெருக்கடியான சூழலை இது காட்டுகின்றது என தெரிவித்தார். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சகிப்பற்ற தன்மை வளர்ந்து வருவது குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள சார்ஜன் ஜார்ஜ், விவிலியங்களையும் கிறிஸ்தவம் சார்ந்த பொருட்களையும் விநியோகித்ததற்காக இரு தென்கொரியர்கள் ஒரு கூட்டத்தினரால் அடிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மனித வியாபாரத்தை தடை செய்வதற்கு உலகளாவிய முயற்சிகளுக்கு ஐநா வலியுறுத்தல். உலகில் கட்டாய வேலை, வீடுகளில் கொத்தடிமை, பாலியல் அடிமை, சிறார் படை வீரர் போன்றவைகளில் ஏறக்குறைய 24 லட்சம் பேர் உட்படுத்தப்பட்டுள்ள வேலை மனித வியாபாரத்தை தடை செய்யும் அனைத்துலக ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்படுமாறு 193 உறுப்பு நாடுகளை வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் நிறுவனம். இம்மனித வியாபாரம் ஆண்டுக்கு 3,200 கோடி டாலர் வருமானத்தை பெற்றுத் தருகின்றது என்றுரைத்த ஐநா பொது அவை தலைவர் ஓக் ஜெரிமிக், இவ்வியாபாரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் தங்கள் வாழ்வை மீண்டும் அமைப்பதற்கு உதவிகள் வழங்கப்பட்டு வரும் வேளை இவ்வியாபாரத்தை தடை செய்வதற்கு தீவிர முயற்சிகள் எடுக்கப்படுமாறு கேட்டுக் கொண்டார். மனித வியாபாரத்தை தடை செய்வது குறித்த 2 நாள் உயர்மட்ட கூட்டத்தில் பேசிய ஐநா பொதுச் செயலர் பான்கேமூன், நீதியை எட்டுவதற்கு சட்டத்தில் உறுதியான அடித்தளம் தேவை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து வளர்ந்து வரும் தீவிரவாத சக்தி மனித குலத்திற்கே பெரும் அவமானம். வத்திக்கான் உயர் அதிகாரி, தீவிரவாதம் அடிப்படையில் மனித உயிரையும் மனித மாண்பையும் துச்சமாக மதிப்பதால் தொடர்ந்து வளர்ந்து வரும் இந்த அழிவு சக்தி மனித குலத்திற்கே பெரும் அவமானம் என்று வத்திக்கான் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். ஆப்பிரிக்காவில் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டம், அகில உலகில் அமைதியை நிலைநாட்டுதல் என்ற தலைப்பில் ஆப்பிரிக்காவின் டோகோ நாடு ஏற்பாடு செய்துள்ள ஒரு கருத்தரங்கில் திருப்பீடத்தின் நிரந்தர பார்வையாளராக ஐநாவில் பணியாற்றும் பேராயர் பிரான்சிஸ் சுல்லிகாட் உரையாற்றுகையில் இவ்வாறு கூறினார். உலகெங்கும் முக்கியமாக ஆப்பிரிக்க நாடுகளில் அண்மை காலங்களாக வெகு விரைவில் தீவிரவாதம் வளர்ந்துள்ளமை கண்டனம் செய்யவும் தடுத்து நிறுத்தவும் உலக நாடுகள் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பேராயர் சுல்லிகாட் கூறினார். உயிர்களை அழிக்கும் தீவிரவாத முயற்சிகளை தடுக்கவும் உயிர்களை மதிக்கவும் பேணிக்காக்கவும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை ஆதரிக்கவும் திரு அவை என்றும் உறுதியாக உள்ளது என்பதை பேராயர் சுட்டிக்காட்டினார். திருத்தந்தை பிரான்சிஸ், அன்பு செய்யக்கூடிய பரந்த இதயம் நமக்கு தேவை. அன்பு செய்யக்கூடிய பரந்து விரிந்த பெரிய இதயம் நமக்கு தேவை என்றும், எந்நிலையிலும் தன்னலத்தோடு நடப்பதை நாம் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். தன்னலத்தோடு வாழ்பவர்கள் யூதாஸ் போல அன்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் மறுதளிப்பார்கள், தனித்து விடப்படுபவர்கள் மற்றும் தனிமையில் வாழ்பவர்களாக மாறுகிறார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்நாளின் நற்செய்தி பகுதியை மையமாக வைத்து அன்பு பாதைக்கும் தன்னலத்துக்கும் இடையேயுள்ள முரண்பாடுகள் குறித்து மறையுரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ், நாம் உண்மையிலேயே இயேசுவை பின்செல்ல விரும்பினால் வாழ்வை பிறருக்கு கொடையாக வழங்கும் விதத்தில் வாழ வேண்டும், அதை நமக்குள்ளே வைத்துக் கொள்ளும் புதையலாக வாழக்கூடாது என்றும் கூறினார். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்ற இயேசுவின் வார்த்தைகளையும் குறிப்பிட்ட திருத்தந்தை, கொடை என்பதன் பொருளை யூதாஸ் ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை என்றும், இயேசுவை காட்டிக் கொடுக்கும் அளவுக்கு தன்னல எண்ணத்தோடு யூதாஸ் வளர்ந்தார் என்றும் கூறினார். தன்னலத்தில் மனச்சான்றை தனிமைப்படுத்துபவர்கள் இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து விடுவார்கள் என்று எச்சரித்த திருத்தந்தை பிரான்சிஸ், பணத்தோடு பற்றுக் கொண்டிருந்த பணத்தை வணங்கிய யூதாசும் தனது வாழ்வை இழப்பிலே முடித்தார் என்று உரைத்தார். இந்நாட்களில் தூயாவின் விழாவுக்காக காத்திருக்கும் நாம் வாரும் ஆவியே, மனத்தாழ்மையுடன் அன்பு செய்யும் பெரிய பரந்த விரிந்த இதயத்தை எமக்கு தாரும் என கேட்போம் என கூறி தனது மறையுரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். மும்பை உயர் மறை மாவட்டத்திற்கு 2 துணை ஆயர்கள் நியமனம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மும்பை உயர் மறை மாவட்டத்திற்கு 2 துணை ஆயர்களை இப்புதனன்று நியமித்துள்ளார். மும்பை உயர் மறை மாவட்டத்தின் சான்சலராக பணியாற்றி வரும் அருள் பணியாளர் டோமினிக் சாவியோ பெர்னாண்டஸ் அவர்களையும், கிரஹானில் உள்ள புனித 10ஆம் பத்திநாதர் குருத்துவ கல்லூரியின் பேராசிரியராக பணியாற்றி வரும் அருள் பணியாளர் ஜான் ரொட்ரிகஸ் அவர்களையும் துணை ஆயர்களாக திருத்தந்தை நியமித்துள்ளார். இந்த நியமனங்கள் ரோம் நேரம் 12 மணிக்கு, அதாவது இந்திய நேரம் பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிடப்பட்டன. குளோனிங் முறையில் மனித கருவை உருவாக்கும் முயற்சி மனித மாண்பை அளிக்கும், கர்தினால் ஜீன் ஓ மெல்லே. குளோனிங் முறையில் மனித கருவை உருவாக்கியுள்ளதாக அமெரிக்க அறிவியலாளர்கள் அறிவித்திருப்பது மனித மாண்பை அளிக்கும் ஒரு முயற்சி என்று அமெரிக்காவின் கர்தினால் ஒருவர் கூறினார். செல் என்ற பெயரில் வெளியாகும் ஒரு மருத்துவ ஆய்வியல் இதழில் இப்புதனன்று வெளியான ஒரு கட்டுரையில் ஓரிகான் பல்கலைக்கழகத்தின் அறிவியலாளர்கள் விடுத்துள்ள அறிக்கையை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஸ்டன் கர்தினால் ஜீன் ஓ மெல்லே இவ்வாறு கூறினார். உடலில் உருவாகும் பல்வேறு நோய்களுக்கு தீர்வு காணும் ஒரே நோக்கத்துடன் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளனவே தவிர, இதனால் மனித உயிர்களை குளோன் முறையில் உருவாக்குவது தங்கள் ஆய்வின் நோக்கமல்ல என்று ஆய்வுக்குழுவின் தலைவர் சௌஹ்ராட் மிட்டாலிபவ் கூறியுள்ளார். எனினும் இந்த ஆய்வின் அடிப்படையில் மனித உயிர்களை உருவாக்க நினைப்பவர்கள் இன்னும் விபரீதமான முயற்சிகளில் ஈடுபடுவர் என்ற எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க ஆயர்கள் அவையின் வாழ்வை வலியுறுத்தும் பணிக்குழுவின் தலைவர் கர்தினால் ஓ மெல்லே. மனிதர்களை அவரவர் தேவைகளுக்கு ஏற்ற அளவில் உருவாக்கக்கூடிய ஹியூமன் என்ஜினியரிங் என்ற ஆபத்தான முயற்சிகளுக்கு இத்தகையோர் ஆய்வு வழிவகுத்துள்ளது நல்லதல்ல என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருத்தந்தையின் புதன் பொது மறைப்போதகம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 19 திரு அவையின் இவ்வுலக தலைமை பதவியை ஏற்றது முதல் அவரின் புதன் பொது மறைப்போதகத்தில் கலந்து கொள்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நிகழ்விலும் கலந்து கொள்ளும் குழந்தைகளை அவர் வாரி அணைத்து முத்தமிடுவதால் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வரும் தாய்மார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இப்புதனன்று காலை பொது மறைப்போதகத்தை வழங்க வந்த திருத்தந்தை காரில் புனித பேதுரு வளாகத்தை ஒரு வலம் வந்து அங்கிருந்தவர்களை குறிப்பாக குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதித்து சென்றார். கத்தோலிக்க விசுவாச அறிக்கை குறித்து புதன் பொது மறைப்போதகங்களில் தன் கருத்துக்களை பகிர்ந்து வரும் திருத்தந்தை கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இவ்வாரமும் தூய ஆவியானவர் குறித்த போதனைகளை வழங்கினார். அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாச அறிக்கை குறித்த மறைப்போதகத்தில் நாம் தூய ஆவி குறித்தும் அவரின் செயல்பாடுகள் குறித்தும் நோக்கி வருகிறோம். உண்மையின் ஆவியானவர் என்றே தூய ஆவியை அழைத்தார் இயேசு. உண்மையை பற்றிய சந்தேகங்கள் எழுப்பப்படும் இக்காலகட்டத்தில் உண்மை உள்ளது என்பதை மட்டும் நாம் நம்பவில்லை, அது விசுவாசத்தின் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் கண்டுகொள்ளப்பட முடியும் என்பதையும் விசுவாசிக்கிறோம். தூய ஆவியானவர் நம்மை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிறார். அவரே முழு திரு அவையையும் உண்மையின் முழுமை நோக்கி வழிநடத்தி செல்கிறார். உயர்த்த கிறிஸ்துவால் நம் உதவியாளராக அனுப்பி வைக்கப்பட்ட பரிந்துரையாளராம் தூய ஆவி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் குறித்து நமக்கு நிறைவுறுத்துவதோடு அவ்வார்த்தைகளின் மீட்பளிக்கும் உண்மைகள் குறித்து நமக்கு உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவில் நம் புதிய வாழ்விற்கான ஆதாரமாக இருக்கும் அவர் விசுவாசத்தின் இயல்பு நிலை கடந்த உணர்வை நம் இதயங்களில் தட்டி எழுப்புகிறார். விசுவாசத்தின் அந்த இயல்பு நிலை கடந்த உணர்வின் உதவியுடனேயே இறை வார்த்தையில் நாம் உறுதிப்பாட்டுடன் இருப்பதோடு அதன் அர்த்தத்தை ஆழத்தை புரிந்து கொள்ளவும் புரிந்து கொண்டதை நம் தினசரி வாழ்வில் செயல்படுத்தவும் இயல்கிறது. தூயாவின் வல்லமைக்கு தன்னையே திறந்த அன்னை மரியாள் போல் நாமும் உண்மையிலேயே நம்மை திறந்தவர்களாக செயல்படுகிறோமா என நம்மிடமே கேள்வி எழுப்ப வேண்டும். இப்போதும் தூய ஆவியானவர் நம் இதயங்களில் தந்தை மற்றும் மகனோடு இணைந்து தங்குகிறார். அனைத்து உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்ல வேண்டும் என தூய ஆவியை வேண்டுவோம். நம் தினசரி ஜபங்கள், விவிலிய வாசிப்புகள் மற்றும் திருவருட்சாதன கொண்டாட்டங்கள் வழியாக இயேசு கிறிஸ்துவுடன் நட்புணர்வில் நாம் வளர உதவுமாறு தூய ஆவியிடம் கேட்போம் என்று தன் புதன் பொது மறைப்போதகத்தில் தெரிவித்தார். செய்திகளை படித்தளித்து உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சகோதரி ரோஸ்லட்.
எம் இனிய இதயங்களே, வெரிதாஸ் தமிழ் பணியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன.
இனிய இதயங்களே, தமிழ் பணியின் நிகழ்ச்சிகள் குறித்து உங்களது கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள், ஆக்கங்கள் ஆகியவற்றை பின்வரும் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள்.
வெரிதாஸ் தமிழ் பணி, சாந்தோம் கலை தொடர்பு நிலையம், தபால் பெட்டி எண் 6161 லஸ் கோயில் சாலை, சென்னை 4.
வெரிதாஸ் தமிழ் பணி சமூக தொடர்பு மையம், தபால் பெட்டி எண் 44, மட்டக்களப்பு, இலங்கை.
வெரிதாஸ் தமிழ் பணி நிகழ்ச்சிகளை www.rveritas-asia.org/tamil என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழுங்கள்.
மின் மடல்கள் வாயிலாக எம்மை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி tamilrva@gmail.com.
நம்மை உருவாக்கிய இறைவன் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆசிகள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள்
தந்தை டேவிட், தந்தை ஜோசப், அருட் சகோதரிகள் நிர்மலா மற்றும் ரோஸ்லட்.